நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் கடந்த 48 மணி நேரத்தில் 300 அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசா அரச ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள இடங்களின் மீதும் வீடுகளின் மீதும் பிரபலமான சந்தைகளின் மீதும் மக்கள் கூடும் பகுதிகளையும் இஸ்ரேலிய படைகள் தாக்கியுள்ளதாக காசா ஊடக அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் 118 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 580 அதிகமானோர் காயம்பட்டுள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் கொல்லப்பட்டவர்களில் 33 பேர் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவுடன் இயங்கும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் உதவி மையங்களில் உதவிப் பொருட்களுக்காக காத்திருந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் போர் நிறுத்த முன்மொழிவை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நிலைமைகள் மோசமாவதற்குள் அமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். காசாவில் 60 போர் நிறுத்தம் என்ற அமெரிக்காவின் புதிய முன்மொழிவை ஆராய்ந்து வருவதாக கூறியுள்ள அமாஸ் அமைப்பு, அதே சமயம் இஸ்ரேலின் பேரழிவு மிக்க போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு ஓர் ஒப்பந்தத்தினை வலியுறுத்தியுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை எகிப்தில் நடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் போருக்கு பிந்திய காசாவில் ஹமாஸுக்கு இடமில்லை என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமாஸ் வீழ்த்தப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும் என கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் பாலி தீவு அருகே 65 பேருடன் சென்ற படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 29 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 30 பேர் காணாமல் போகியுள்ளனர். கிழக்கு ஜாவாவில் உள்ள கெட்டப்பாங் துறைமுகத்திலிருந்து பாலியில் உள்ள கிளி மானோக் துறைமுகத்தை நோக்கி சென்ற படகு இடையிலேயே விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. சீரற்ற நீரோட்டம் மற்றும் கடுமையான காற்று காரணமாக தேடுதல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. 17,000 தீவுகளை கொண்ட நாடாக உள்ள இந்தோனேஷியாவில் இதுபோன்ற படகு விபத்துகள் தொடர்ந்து நிகழக்கூடியதாக உள்ளது. கடந்த மார்ச் மாதம் பாலி அருகே 16 பேருடன் பயணித்த படகு விபத்துக்குள்ளானதில் ஒரு ஆஸ்திரேலிய பெண் உயிரிழந்திருந்தார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ நிலைகள் மீது ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை அல்கொய்தா தொடர்புடைய GNIM எனப்படும் ஜிகாதி அமைப்பு நடத்தியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக மாலி ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் GNIM அமைப்பை சேர்ந்த 80 ஜிகாதிய ஆயுததாரிகள் கொல்லப்பட்டதாக மாலி ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மாலியில் 3 இந்தியர்கள் கடத்தப்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் July 1 கெய்ஸ் பகுதியில் உள்ள டைமண்ட் சிமெண்ட் தொழிற்சாலையில் ஆயுதமேந்திய குழு தாக்குதல் புரிந்தபோது அங்கு பணிபுரிந்த 3 இந்திய நாட்டினரை பணைய கைதிகளாக வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதாக கூறியுள்ளது. அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை மாலி அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2021 முதல் மாலியில் ஜிகாதிய ஆயுத அமைப்புகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் மாலி அரசுடன் இணைந்து செயல்பட்டு வந்த ரஷ்யாவின் தனியார் ராணுவ அமைப்பான வாக்னர் குழு அண்மையில் அங்கிருந்து வெளியேறியது. அதே சமயம் ஆப்பிரிக்க நாடுகளில் ரஷ்யாவின் நலன்களை பாதுகாக்கும் விதமாக செயல்படும் ரஷ்யாவின் துணை ராணுவ குழுவான ஆப்பிரிக்கன் கார்ப்ஸ் தொடர்ந்து மாலி அரசுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் செயல்பட்டு வருகிறது. JNIM என்ற ஜிகாதிய ஆயுத அமைப்பு மாலி மட்டுமின்றி புர்கினோ ஃபாசோ, நைஜீர் மற்றும் மேலும் பல ஆப்பிரிக்க நாடுகளிலும் தாக்குதல்களை நடத்தி பல இடங்களை கைப்பற்றி வருகிறது. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு சில ஆயுதங்களை விநியோகிப்பதை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் உக்ரைனுக்கு குறிப்பிட்ட ஆயுதங்களை வழங்க உறுதியளிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அமெரிக்காவிடம் அந்த ஆயுதங்களின் கையிருப்பு வெகுவாக குறைவதை தவிர்க்கும் விதமாக தற்போது இந்த முடிவினை அமெரிக்கா எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா உக்ரைன் மீது கடந்த February 2022 படையெடுத்தது. உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகள் ஆயுதங்களையும் உதவிகளையும் வழங்கி வருகின்றன. கம்போடிய செனைத் தலைவர் ஹன்சன் உடனான தொலைபேசி உரையாடல் கசிந்த விவகாரத்தில் தாய்லாந்து பிரதமர் போடோங் டான் செனவத்ராவை அந்நாட்டின் அரசியல் அமைப்பு நீதிமன்றம் இடைநீக்கம் செய்துள்ளது. தாய்லாந்து கம்போடியா இடையே நடந்த எல்லை மோதலை தணிக்கும் விதமாக கம்போடியாவின் முன்னாள் பிரதமரும் கம்போடிய செனத் தலைவருமான ஹன்சன் மற்றும் தாய்லாந்து பிரதமர் போடோங் டான் செனவத்ரா தொலைபேசியில் உரையாடினர். அப்போது கம்போடிய தலைவரை சமாதானப்படுத்தும் வகையில் பேசிய தாய்லாந்து பிரதமர் தாய்லாந்து ராணுவ தளபதி குறித்து விமர்சித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் கம்போடிய தலைவரை அங்கிள் என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் தாய்லாந்து பிரதமர். தற்போதைய தாய்லாந்து பிரதமரின் தந்தையும் முன்னாள் தாய்லாந்து பிரதமருமான தக்ஷின் செனவத்ராவும் கம்போடிய தலைவர் ஹன்சனும் நெருங்கிய நண்பர்கள் என சொல்லப்படுகிறது. இந்த உரையாடல் அடங்கிய ஆடியோ கசிந்ததை அடுத்து தாய்லாந்து பிரதமருக்கு எதிரான தொடர் போராட்டங்கள் அந்நாட்டில் நடந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த தாய்லாந்தின் அரசியல் அமைப்பு நீதிமன்றம் பிரதமர் போடோங் டான் செனவத்ரா நெறிமுறைகளை மீறியதாக இடைநீக்கம் செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து தாய்லாந்தின் இடைக்கால பிரதமராக பம்துன் விஜயாச்சை நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் அந்நாட்டுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே அமெரிக்காவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. கனிம வளம் மிக்க காங்கோ குடியரசு கிழக்கு பகுதி 1994 ருவாண்டா இனப்படுகொலைக்கு பின்னர் 3 தசாப்தங்களுக்கு மேலாக மோதல்களில் சிக்கியுள்ளது. டுட்சி இன பின்னணியில் இயங்கும் M23 ஆயுத அமைப்புக்கு ருவாண்டாவின் ஆதரவு இருப்பதாகவும் ஹுட்டு இனப்பின்னணியில் இயங்கும் FDLR அமைப்புக்கு காங்கோ குடியரசின் ஆதரவு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. 1994 ருவாண்டா இனப்படுகொலையின் போது டுட்சு இனத்தவர்களை படுகொலை செய்த ஹுட்டு இனத்தைச் சேர்ந்தவர்கள் FDLR அமைப்பில் செயல்படுவதாக ருவாண்டா கூறுகிறது. ருவாண்டாவின் தற்போதைய அதிபரான பால் ககாமே டுட்சி இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காங்கோவின் கிழக்கு பகுதியில் இயங்கும் M23 அமைப்புக்கான ஆதரவை ருவாண்டா வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் 4000 ருவாண்டா படையினர் M23 இணைந்து செயல்படுவதாக ஐநா வல்லுநர்கள் கூறுகின்றனர். கடந்த ஜனவரியில் M23 ஆயுத குழு கனிம வளம் நிறைந்த காங்கோவின் கோமா நகரையும் பின்னர் புகாவோ நகரையும் கைப்பற்றியது அந்த அமைப்பின் ஆதிக்கத்தை காங்கோ ஜனநாயக குடியரசில் மேலும் அதிகரித்தது. முக்கிய ஆயுத அமைப்பான M23 இந்த ஒப்பந்தத்தில் பங்கு பெறாதது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் கத்தார் ஏற்பாட்டில் காங்கோ அரசுடன் தனியான அமைதி பேச்சுவார்த்தைகளில் அந்த அமைப்பு ஈடுபட்டுள்ளது. இந்த பகுதியில் அமைதி ஏற்படுவதன் மூலம் அந்த பிராந்தியத்தில் உள்ள கனிம வளங்களை அணுகுவதற்கான வாய்ப்பு அமெரிக்காவுக்கு கிடைக்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அரிய வகை கனிமங்கள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை சீனா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கலாஸ். மேலும் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு சீன நிறுவனங்கள் ஆதரவளிப்பது ஐரோப்பிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக எச்சரித்துள்ளார். பெல்ஜியத்தில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ உடனான சந்திப்புக்கு பின்னர் இந்த கருத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கலாஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார். அரிய வகை கனிமங்கள் விநியோகிப்பதில் சீனாவின் ஆதிக்கம் பற்றிய விவாதங்கள் சர்வதேச அளவில் நடந்து வரும் நிலையில் குவாட் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளான ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகியவை அரிய வகை கனிமங்கள் நிலையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான முன்னெடுப்பினை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளன. பாதுகாப்பு துறை முதல் மின்சார வாகனங்கள் வரை புதிய தொழில்நுட்பங்களின் உருவாக்கத்துக்கு அரிய வகை கனிமங்கள் இன்றி அமையாததாக கருதப்படுகிறது. இது SBS தமிழ் ஒலிபரப்பின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.